வணக்கம், நான் பத்மினி அர்ஹந்த். இந்த பதிவின் தலைப்பு இளைய சமுதாயம், அவர்களின் நிலைமை, எதிர்காலம். அதை பற்றி பேசுவதற்காக இந்த தலைப்பு. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அரசியலோ இல்லாவிட்டால் சாமானிய நிலவரம் என்று பார்த்தால், இளைய தலைமுறை, இளைய சமுதாயம், அவர்கள் எங்கிருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை ஒற்றியவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும், எந்த நிறம் உள்ளவர்களாக இருந்தாலும், ஒரு முக்கியமான அதாவது பொதுவான நிலவரம் இவர்கள் எல்லோருக்கும் பொதுவான நிலவரம் நிலைமை என்று பார்த்தால் அது என்ன என்று கேட்டால், அது வந்து அரசியல், அரசியல் நடத்தும் நடக்கிற விதம், அரசியலின் கொள்கைகள், அரசியல் சட்டம், அரசியல் எப்படி உரிமையை சகல மக்களுக்கும் ஒரே உரிமையா, இல்லாவிட்டால் அதில் வேறுபாடு உள்ளதா, அதாவது மத அரசியல், இன அரசியல், நிறம் அரசியல், குலம் அரசியல், இந்த மாதிரி பிரபல அரசியல் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிவுதல் பண்ணி வேறுபாடு பார்த்து அந்த மாதிரி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சர்வசாதாரணமாக உள்ளது. அதாவது குடியரசு என்ற பெயரில், அதுவும் யாரு சர்வாதிகாரிகளோ அவங்களை பத்தி நான் பேசல, ஏன்னா சர்வாதிகாரிகள் அவர்கள் எதுவும் மறைப்பதில்லை. அவர்கள் நேரடியாகவே சொல்கிறார்கள் அவர்கள் மக்களிடம். நான் அதை அதற்கு ஆதரவு எப்பொழுதும் எக்கணமும் கொடுப்பதில்லை சர்வாதிகாரத்திற்கு. சர்வாதிகாரம் ஒரு பெரிய துரோகம். அது ஒரு என்றைக்கும் அதை அனுமதிக்க தகாத அரசியலாகும். அப்படி இருந்தாலும் அவர்கள் நேரடியாக சர்வாதிகாரிகள் சொல்லிட்டு இருப்பவர்கள், அது எந்த தேசமா இருந்தாலும் சரி, அந்த தேசத்தில் உள்ள சர்வாதிகாரிகள் நேரடியாக தன் மக்களுக்கு சொல்கிறார்கள் அவர்கள் சர்வாதிகாரம் அவர்களுடைய சர்வாதிகாரத்தில் கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும் என்று. அதனாலதான் அந்த மக்கள் மத்தியில் நிறைய போராட்டம், நிறைய தவிப்பு இருக்கு, நிறைய அவங்களுடைய புரட்சி வந்து உள்ளதையே அவங்களுக்குள்ளதே. அது எப்படி நம்ம வந்து நம்மளுடைய உரிமைக்காக நம்ம எப்படி போராட வேண்டும், எப்படி அமைதியாக போராடுகிறார்கள், இருந்தாலும் அவர்களுக்கு வந்து கடுமையான தண்டனை விதிக்கப்படுகிறது. அதுவும் சாதாரண நிலைமை ஆகிவிட்டது. அதாவது எங்கெங்கு வந்து உரிமையே இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சுய உரிமை, எந்த சொந்த உரிமை என்று இல்லாமல் மூச்சு வாங்குறது கூட இவர்களின் அனுமதி கேட்டுதான் மூச்சு வாங்க முடியும். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் நிலவரம் சில நாடுகளில் சில அரசியல் அமைப்பில் இருக்கின்றன. அது தெரிந்த விஷயம்தான். அப்படி இருந்தும் அந்த சர்வாதிகாரம் ஒன்று இருக்கிறது. ஆனால் குடியரசு என்று சொல்லி அதை சர்வாதிகாரமாக மாற்றுவது, அதை விட ஒரு பெரிய துரோகம் வேற ஒன்றும் இருக்காது. ஏன்னா குடியரசுன்னு சொல்லிட்டு அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு வகையான ஏமாற்றம். ஏன்னா என்னடா இது, நம்ம குடியரசுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம், ஆனா நம்ம இருக்கிற இந்த நாட்டிலே வந்து நம்மளுக்கே வந்து ஒருத்தருக்கு ஒரு விதமான சலுகை, இன்னொருத்தவங்களுக்கும் இன்னொரு விதமான வேறுபாடு, இந்த மாதிரி நம்மளை நடத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய துரோகம். குடியரசின் என்ற பெயரில் சர்வாதிகாரம் இருக்கே, அதை விட ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம், அதை மக்களை ஏமாற்றுவது வந்து அது அரசியலின் பெரும்பாலான அது ஒரு சட்டமாகிவிட்டது. அவர்கள் அதை சட்டமாக மாற்றிவிட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கும் இளைய சமுதாயம், இளைஞர்கள், அவர்கள் நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப கடினமாக ஆயிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் இப்பொழுது பதிவு செய்ததில் இதை பற்றி ஆழமாக சர்ச்சை செய்யாவிட்டாலும் ஒரு வகையில் இதை நான் குறிப்பிட்டேன். அதாவது இளைய சமுதாயம், இளைய தலைமுறை இன்றைக்கும், அதாவது வருங்கால தலைமுறைக்கும் இந்த மாதிரி ஒரு அரசியல் பெரிய தலைவலியாகும். இவர்களுக்கு ஒரு பெரிய சங்கடம், முட்டுக்கட்டையாகும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு நிலவரத்தை உற்பத்தி பண்ணி அதை ஏற்படுத்தி அதை ஒன்றும் அதை நிராகரித்து அதை ஒட்டுமொத்தமாக ஒதுக்காவிட்டால், அதாவது முதியோர்கள் பேபி பூமர்ஸ் சொல்றாங்கல்ல, யார் வந்து இப்ப அந்த தன்னுடைய வாழ்க்கை அந்த கட்டம் முடிந்து அவர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல வந்துட்டாங்க அப்படின்ட்டு, இப்ப நமக்கு என்னப்பா, நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், இப்ப நம்ம பசங்க அது ஆணோ பெண்ணோ மகனோ மகளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய எதிர்காலம் அவங்க பாத்துக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தாலும், ஆனால் நிலவரம் நிலைமை எப்படி நிலவரம் நிலைமை இருக்கிறது அதை வச்சுதான் வந்து இவர்களுடைய வாழ்க்கையும், எவ்வளவுதான் நம்ம வந்து சொத்து சுகம் சொல்லிட்டு தேடி கொடுத்தாலும், அவங்களுக்கு தேடி வச்சுட்டு போனாலும், இந்த நிலவரம் வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த நிலவரம் நிலைமை வந்து சரியாக இல்லாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவுதான் பொருளாதார நிலைமையும் எந்த இதுலயும் நல்ல அதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போறன்ற ஒரு ஆறுதல் இருந்தாலுமே, அந்த நிலவரம் நிலைமை வந்து அதை அவர்களால் காப்பாற்ற முடியாதபடிக்கு அந்த மாதிரி வந்து வந்துவிட்டால் அவர்கள் எது செஞ்சாலும் செய்ய முடியாமல், இது ஏன்னா வந்து யாரு நாட்டையும் மாநிலம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த அரசியல்ன்ற ஒரு பட்சத்தில் அவங்க வந்து மக்களை கட்டுப்படுத்தி மக்களுக்கு மக்களுக்கு வந்து நாங்கள் சட்டம் நீதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் வகுக்கிறது. ஆனா அதை அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு வந்து மதிக்கிறார்கள், இல்லாட்டினா அந்த சட்டத்தை அவர்கள் எவ்வளவு அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள், அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஊழல் என்று எடுத்தால் அரசியலில் தான் முதல் ஊழலே ஆரம்பமாகிறது. அதான் சொல்றாங்களா, ஆளுகிற ஆட்சியும் அந்த அரசாங்கமும் ஒழுங்காக இருந்தால் நாடும் மாநிலம் எல்லாமே தேசமும் ஒழுங்காக இருக்கும். அதை விட்டுட்டு அரசாங்கமே வந்து ஊழல் சட்டம் அதை மதிப்பதில்லை, இல்லாவிட்டால் தன்னுடைய கட்சியில் உள்ளவர்கள் என்ன வேணாலும் அநியாயம் அட்டகாசம் அதெல்லாம் பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு, ஆனா எதிர்கட்சியில ஒரு உள்ளவர் வந்து யாராவது பண்ணினாங்கன்னா அவங்க மேல விசாரணை நடத்து, அவங்க மேல வந்து ரெய்டு பண்ணு, இன்கம் டாக்ஸ் ரெய்ட் பண்ணு, அவங்களுக்கு வந்து இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சாரம் பண்ணி அவங்களை துரத்தி அடிக்க முடியுமோ அந்த மாதிரி துரத்தி அடி, அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது தான் வந்து அரசியல் ஆயிடுது. அதுவும் இது எதுக்காக சொல்றேன், குடியரசு என்ற பெயரில் நடக்கிற இந்த இந்த அரசியல் இதே ஒரு சாமானியமாக மாறிவிட்டது. அதனால இதை வந்து இந்த இளைய தலைமுறை இவர்களுடைய நாளைக்கு சமயம் வரும்போது இவர்களுக்கு வந்து என்ன எப்படி இதை சமாளிப்பது, இல்லாவிட்டால் இதையே நம்ம ஒரு பாரம்பரியமாகவும் இதையே வந்து ஒரு கலாச்சாரமாக எடுத்துக்கொண்டு நாமளும் இதே மாதிரி இதே வழியில் செல்ல வேண்டுமா, இல்லாட்டினா இதை வந்து மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி எழுகிறது. அப்ப வந்து நல்ல ஒரு தூர்தர்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து சரி இது வந்து நம்ம போற வழி சரியில்லை, நம்ம வந்து ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், எண்ணம் இருக்கும். ஆனா மற்றவர்கள் வந்து, அதாவது இந்த இளைய தலைமுறை நாளைக்கு அவங்களுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு வரும்போது அவங்களும் நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஒன்னும் பண்ணல, நம்மளும் இதையே ஏற்றுக்கொண்டு இதையே இந்த நீடிக்கலாம், இது இன்னும் மோசமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, போக போக வந்து இத சரியாகாம ஒரு நோயின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நோய் வந்து எவ்வளவுக்கு பாதிக்கும் உடல் நலத்தை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் அத நோயை வந்து குணப்படுத்தாமல் இந்த நோய் சரி ஏதாவது இந்த நோய் இருக்கு அதை வந்து நம்ம வந்து தாங்கிக்கிட்டு இதே இன்னும் எவ்வளவு நாள் நம்ம கடத்த முடியுமோ கடத்திக்கலாம் அப்படின்னா அந்த நோய் தான் வந்து அந்த உடல் நலத்தை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து அதை வந்து அப்படியே உயிருக்கே ஆபத்தாக அந்த நிலைமையும் கொண்டு வரும். அந்த மாதிரிதான் வந்து அரசியல் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு அரசியலை வந்து இப்பவே ஒண்ணு சீர்திருத்த வேண்டும், இல்லாவிட்டால் இதை நிராகரிக்க வேண்டும். நிராகரித்து இந்த மாதிரி எங்களுக்கு அரசியல் தேவையில்லை, எங்களுக்கு வந்து யாரு இந்த இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ, பல பேர் காரணமாக இருக்கிறார்கள் அரசியல் கட்சியில் மத்தியில் அரசியலை இந்த மாதிரி தூண்டுபவர்கள், அரசியலுக்கு அந்த பொருளாதார நிலைமையை உருவாக்கி அவர்களை இந்த மாதிரி எல்லாம் லஞ்சம் ஊழல் அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணி இதையே அரசியலாக மாற்றி அது அதை வைத்து அவர்கள் தன்னுடைய லாபத்தையும் தன்னுடைய பொருளாதார நிலைமையையும் வலிமைப்படுத்துபவர்கள் அவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா அவர்கள் தான் வந்து இதோடைய ஊக்கமே, இந்த மாதிரி இருக்கிற ஊழல் அரசியலுக்கு ஊக்கமே அந்த மாதிரி இருக்கிற இது கூட்டணி தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த தலைமுறைக்கு என்ன பண்ண முடியும்? ஐ மீன் எல்லாருமே வந்து செல்வாக்கோடையும் புகழோடையும் பதவியில இருந்து இருக்கிறவங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் மாநிலத்திலேயோ எந்த மாநிலத்திலேயோ எந்த நாட்டிலேயோ இருக்கிற சமுதாயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பெரும்பாலான மக்கள் வந்து ஜனங்கள் வந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள், அன்றாட வாழ்க்கை வாழ்பவர்கள். அவர்களுக்கும் ஒரு கனவு இருக்கு, அவர்களுக்கும் ஒரு இது எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியாம இருப்பவர்களுக்கு வந்து என்ன என்ன கொடுக்கலாம்னா வந்து அது வந்து இவங்களுடைய எதிர்காலத்தையும் சொல்லிட்டு நினைக்கும் போது அது அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமான நிலைமையை தான் தெளிவாக்குகிறது. அதனால்தான் வந்து இப்ப அரசியல் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குடியரசு அரசியல் சொல்லிட்டு பார்த்தால் என்ன இருக்குன்னா, ஒண்ணு வந்து தொழிலதிபர்கள் அவங்களுடைய ஆதிக்கம், அது வந்து அமெரிக்காவா இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி பல மற்ற நாடுகள் அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இந்தியா ஏன் முக்கியமான உதாரணம்னா, ஒண்ணு அமெரிக்கா வந்து தன்னைத்தானே வந்து ஒரு நவீன குடியரசு, இந்த யுகத்தின் நவீன காலத்தின் அதுவும் டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் டிராவல் அப்படிலாம் வந்து விண்ணுலகில் கூட நாங்க வந்து சும்மா வெக்கேஷனுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஸ்பேஸ் டிராவல் பண்ணிட்டு வரோம், அதாவது விண்ணுலகத்தில் நாங்கள் வந்து சும்மா உல்லாச பயணம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த மாதிரி நவீன காலம் வந்த இந்த காலத்துல வந்து அமெரிக்கா வந்து நவீன குடியரசுன்னு சொல்லிட்டு சொல்வதும், அதே மாதிரி இந்தியான்னு எடுத்தா இந்தியாவோட குடியரசு எப்பவுமே வந்து ஜனத்தொகையினால் வந்து ஒரு மாபெரும் பெரிய ஜனத்தொகை கொண்ட குடியரசுன்னு சொல்லிட்டு இந்தியாவின் நிலவரம், அதாவது இந்தியாவின் அரசியல் பார்த்தால். அதனால இந்த ரெண்டு குடியரசும் மிகவும் முக்கியமான உதாரணம். அதனால ரெண்டு குடியரசுலையும் என்ன இருக்குன்னா, ஒன்று பொதுவானது, அதாவது ரெண்டு குடியரசு அரசியல்லையும் தொழில் அதிபர்களின் ஆதிக்கம்தான் கொடிக்கட்டி பறக்கிறது. அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது, ஏன்னா அதுதான் வாஸ்தவம், அதுதான் உண்மை. தொழிலதிபர்களின் ஆதிக்கம் இருப்பதால் என்ன நடக்குதுன்னா, தொழிலதிபர்கள் தன் பணத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் அரசியலில் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை அதை அவர்கள் செலவழித்து அதற்கு வட்டி முதலுமாக வாங்கிக் கொள்கிறார்கள். அது சந்தேகமே இல்லை. அதுவும் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் சொல்லவா வேணும், வியாபாரம் சொன்னா வந்து பாப்பாங்க, முதல்ல நான் எவ்வளவு முதல் போடுறனோ அதுக்கு மேலேயே எனக்கு லாபம் வரணும், வட்டி முதலுமா வாங்கிட்டு லாபம் வந்து பல மடங்கு 1000% கூட லாபத்துக்கு பாக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும் தொழிலதிபர்கள் அவர்கள் அரசியலை தன் ஆதிக்கத்தில் வைத்துள்ளார்கள். இந்தியாலன்னு சொல்லி பார்த்தா அதானி அம்பானின்னு சொல்லிட்டு கேள்வி உலகமே கேள்விப்பட்டதுதான். அவங்க கையில இந்திய அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் மட்டும் அதானி அம்பானி ரொம்ப இன்னும் வெளிப்படையாக ஆதிக்கம் செலுத்தினால் மற்ற தொழிலதிபர்கள் கொஞ்சம் தலைமறைவாக இருந்து அவர்களுடைய ஆதிக்கமும் இருக்கிறது இந்திய அரசியலில். அதில் வந்து சந்தேகம் இல்லை, அதுவும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி அமெரிக்கான்னு சொல்லி எடுத்தா அதுக்கு ஒரு இதே இருக்கு, தனி வர்க்கமே இருக்கு. தொழிலதிபர்களுடைய ஆதிக்கம் எப்படி நேரடியாகவே போய் அவங்க போய் செலவழிச்சு தன்னுடைய ஆதிக்கத்தை அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள், உறுத்துகிறார்கள். ஏன்னா வந்து அவங்க சொல்றாங்க உங்களுடைய அரசியல் வந்து அது எங்க கட்டுப்பாடுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதானே வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல அரசியலை தன் கையில வச்சுக்கிறாங்க. அதனால மக்கள் வந்து இருக்கு, குடியரசுன்னு சொல்லிட்டு சொன்னா அது வந்து தேர்தல்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அது தேர்தல் வேற ஒன்னும் இல்ல, திருவிழா மாதிரிதான் ஆகிறது. ரெண்டு குடியரசுலையும் அமெரிக்காவா இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுறது. மீடியாவுக்கு அது ஒரு ரேட்டிங், தன்னுடைய ரேட்டிங் எப்படி நம்ம கூட்டிக்கலாம், இங்க இந்த பக்கம் போய் அங்க பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்க, அங்கிருந்து இங்க வந்துட்டு இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இதையும் அதையும் ஒண்ணு பெரட்டி இல்லாட்டினா ஏதாவது வேறு மாறா எக்கு தப்பா ஏதாவது சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஏதோ இந்த குழப்பத்தை எல்லாம் கிளப்பி சும்மா இன்னும் ஒரு கான்ட்ரவர்சி ஒரு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி எழுப்பணும். அதாவது ஏதாவது ஒரு தகாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை முன்னணியில வச்சு அதை வந்து பிரபலப்படுத்தி முக்கியமான எது விஷயமோ அதுல இருந்து மக்களுடைய கவனத்தை திருப்பி இந்த மாதிரிதான். இது வந்து ரெண்டு குடியரசுலயும் இது நடக்கிறது, அது சகஜமாயிடுது. அதனால இப்ப இந்த அரசியல் எதுக்காக ரொம்ப முக்கியமான நிலவரம் என்று நான் சொல்ல வருகிறேன்னா, இந்த இளைய தலைமுறை அதுவும் பெரும்பாலான இளைஞர்கள் சமுதாயம் அவர்கள் வந்து சாதாரண குடும்பத்தில் இருந்து வருபவர்கள். அவர்களுடைய நிலைமைதான் வந்து ரொம்ப ஒரு ஆற்றலையும் இல்லாமல் சேத்தலையும் இல்லாமல், ஆற்றலும் இல்லாமல் சேற்றலும் இல்லாமல் அவர்கள் வந்து நடுவுல தத்தளிக்கிறது இந்த சாதாரண குடும்பத்திலிருந்து வரும் மக்கள். அதுலயும் வந்து இந்த இளைஞர் சமுதாயம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலைமை. ஏன்னா அரசியல் இப்ப நான் சொன்ன மாதிரி தொழிலதிபர்கள் ஆதிக்கம் இருக்கு, அதை விட்டால் வந்து திரையுலகத்திலிருந்து அது இந்தியால ரொம்ப பிரபலமான அது அதை வந்து அவர்கள் அரசியல் வந்து பின்பற்றுவது, அதாவது திரையுலகத்திலிருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து அவங்கள முன்னாடி தேர்தலில் நடத்தி வச்சு அவங்கள அவங்க மக்கள்கிட்டருந்து ஓட்டை வாங்கி இல்லாட்டினா மக்கள் ஓட்டு போராட்டினாலும் அதான் நம்ம தெரிஞ்ச விஷயம், அது எப்படி நோட்டை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்களா இல்லாட்டினா ஓட்டை தானே பதிவு செஞ்சு அது மக்கள் பேர்ல வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே என்னென்னமோ எல்லாம் நடக்குது. அது சாதாரண விஷயமா தான் ஆயிடுது. அமெரிக்காலேயும் அதான் அந்த அந்த இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து எவ்வளவுதான் இவங்க வந்து இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்லிட்டு தம்பட்டம் போட்டாலும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு எவ்வளவு ஃபேரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், வாக்காளர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அது ஒரு பிரச்சாரம், அது நல்லா இருக்கு அரசியல்னு சொல்லிட்டு சொல்லும் போதே. அது குடியரசுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணினா அது வந்து குடியரசுக்கு இன்னும் ஜாஸ்தி ஒரு வலிமையான குடியரசுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிம்பம்தானே ஒழிய ஒன்னும் நிஜம் சொல்லிட்டு உண்மையான சம்பவமா உண்மையான நிலவரமானு சொல்லிட்டு பார்த்தா அது மக்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும் எவ்வளவு அதுல இது விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க தொழிலதிபர்கள் ஆதிக்கம், இரண்டாவது வந்து வர்றது சினிமா துறையிலிருந்து, அதுவும் இந்தியால ரொம்ப இந்தியான்னு சொல்லி எடுத்தா வந்து இந்த திரையுலகத்திலிருந்து வருபவர்களை ஆட்சியில் வைத்து கொண்டு, இல்லாட்டினா அவர்களுக்கு தேர்தலில் டிக்கெட் கொடுத்து அவங்கள தேர்தலில் நிக்க வச்சு, அவங்க வந்து இவங்களுடைய வேற ஒன்னும் இல்ல ஒரு இது கைபொம்மையாதான் ஆயிடுறாங்க. அதாவது அந்த இது கட்புத் பப்பட்ஸ் பப்பட்ஸ், அதாவது இவங்க ஆட்டி ஆட்டி படைக்கிற இது பொம்மைகளாகவும், இவ கை அவர்களுடைய கைவசத்தில் இருக்கும் பேர்வழிகளாக தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க திரையுலகத்திலே வருபவர்கள்ட்ட வந்து கள்ளப்பணம் கருப்பு பணம் இருக்கிறதுனால அவங்களுடைய அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு நடந்தால்தான் அவங்களுக்கு அவங்களுடைய நிலவரம் நிலைத்து நிற்க முடியும். அது அவங்களுக்கும் தெரியும். அதனால அவங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. அதாவது தன்னுடைய கோடான கோடி பணம் திரையுலகத்திலிருந்து மாஸ் ஹீரோ அந்த ஹீரோ இந்த ஹீரோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க வாங்கின கோடான கோடி பணம் தயாரிப்பாளர்கள் தெரிந்து அதெல்லாம் வந்து கருப்பு பணம் கலப்பு பணம் சொல்லிட்டு அரசியலுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறதுனால அவங்கள வந்து டைரக்டா நேரடியாகவே போய் எங்களுக்கு தெரியும் உங்களுடைய நிலவரம் என்னன்ட்டு, எங்களோட நீங்க ஒத்துழைங்க, ஒத்துழைத்து போங்க, எங்களோட அனுசரிச்சு போங்க, எங்களோட அனுசரிச்சு போய் போயிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சம்மதிக்கிறாங்க. அதனால ஏன்னா அவங்களுக்கு அதுலதானே பாதுகாப்பு இருக்கு, அதனால அவங்க வந்து ரொம்ப சுலபமா எளிதில வந்து அவங்க வந்து சம்மதிச்சு இவங்களோட அரசியலோட அது சொன்னாப்புல எனக்கு மாங்காய் பத்தி தான் கவலை, அந்த மாங்காய் எந்த மரத்துலயும் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தயாரிப்பாளர் பணம் கொடுத்து கருப்பு பணம் கலப்பு பணம் கொடுத்து எங்களை இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ அண்ட் கோடீஸ்வரன் ஆக்கினாலும் பரவாயில்ல, இல்லாட்டினா அரசியல் வந்து எங்களை அரசியல்ல அவங்க தரப்புல இருந்து மக்களோட பணத்தை எங்களுக்கு அத பணமா கொடுத்து எங்களுக்கு லஞ்சமா கொடுத்து எங்களுக்கு வந்து இல்லாட்டினா எங்களோட கருப்பு பணம் கலப்பு பணத்தை வந்து நாங்க பதுக்கி வச்சிருக்கிறது அப்படியே கண்டும் காணாமல் இருந்துக்கிறோம், ஆனா நீங்க வந்து எங்களுக்கு எங்களோட அனுசரிச்சு போங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து திரையுலகம் அரசியலோட ஒரு நெருக்கமான ஒரு சம்பந்தம் வைத்துக் கொள்கிறார்கள். அதுவும் வந்து மக்களுக்கும் தெரியும், அவ்வளவுன்னு மக்கள் வந்து அவ்வளவு அறியாமை இல்லாட்டினா முட்டாள்கள் அல்ல. ஆனா என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு இந்த நிலைமை அவங்களுக்கு. நான் இப்ப சொன்ன மாதிரி ஆற்றலும் இல்லாமல் சேற்றலும் இல்லாமல் நடுவுல நின்று தவிக்க வேண்டிய நிலைமைன்னு சொல்லிட்டு அதனால அரசியல் சொல்லிட்டு வந்தா ஆட்சின்னு சொல்லிட்டு வந்தா இவங்களுடைய கையில தான் இருக்கணும். அதாவது தொழிலதிபர்கள் ஆதிக்கம், சினிமா துறையில் இருக்கும் பிரபலங்கள் அவர்களை கூட்டி வந்து, அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த மத வெறி பிடிச்சு அலையும் மத யானைகளை கூட ஒரு வகையில வந்து அதை இது பண்ணிடலாம், திருத்திடலாம் மத யானையை கூட. ஆனா இந்த மதவெறி பிடிச்சு அலையும் அரசியல் இருக்கே அத மாதிரி ஒரு அரசியல் வந்து ஒரு அதை வந்து திருத்தவே முடியாத நிலைமைன்னு சொல்லிட்டு அப்படி ஆகிவிட்டது. அந்த மத அரசியல் இன அரசியல் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, மத அரசியல் இன அரசியலுக்கு வந்து அதையும் வந்து தன்னுடைய அரசியல் கோட்பாடுகள் தன்னுடைய அரசியல் கொள்கைக்காக இந்த மத அரசியல் இன அரசியல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடியரசுன்னு சொன்னா ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து உனக்கு சகல உரிமை இருக்கு, இன்னொரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் உன்னுடைய நீ வந்து இந்த பூமியில் பிறந்து இந்த பூமியில் இரண்டாவது மூன்றாவது தலைமுறையாக இருந்தாலும் உன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை நாங்க, அதாவது உன்னுடைய பிரஜை இந்த நாட்டின் பிரஜைன்னு சொல்லிட்டு உன்னுடைய சிட்டிசன்ஷிப்போட இதையே அந்த அந்த உரிமையை நாங்க பறித்து கொள்வோம். அந்த தூரத்துக்கு வந்து விட்டது இந்த மத அரசியல். அந்த மாதிரி வரும்போது வந்து இந்த மாதிரி இருக்கிற மக்கள் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, ஐயோ நாங்க எங்க போவோம், என்ன பண்றது, இப்ப நாங்க இந்த பூமியில தான் பிறந்தோம். இப்ப ரெண்டாவது இப்ப தலைமுறையில எங்களோடது வந்து முன்னாடி தலைமுறையும் இங்கதான் இருந்தாங்க. எங்க அப்படிலாம் இருந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து நீங்க வந்து எங்களை வந்து எங்களுடைய இத பறிக்கணும்னு சொன்னா அது நியாயமா அப்படின்னு கேட்டா நியாயமாவது அநியாயமாவது? இங்க நாங்க செய்யறதுதான் சட்டம், நாங்க சொல்றதுதான் சட்டம், நாங்க செய்யறதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதர்மம் அநியாயம் அட்டூழியம் நிறைந்த அரசியலாக மாறிவிட்டது. அது நான் கற்பனையில் சொல்லவில்லை, இதெல்லாம் நடந்தது. அந்த இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இத வந்து சாதாரணமாக ஆக்கியுள்ள ஒரு அராஜக அரசியல் பற்றி நான் சொல்கிறேன். அதனால இதுக்கு வந்து யார் காரணம்னா, யார் காரணம் சொல்லலாம், வந்து நீங்க தானே ஓட்டு போடுறீங்க, நீங்க தானே எங்களை உட்கார வைக்கிறீங்க. ஓட்டு போடுறதுக்கும் வந்து எந்த மாதிரி ஒரு சிஸ்டம், அந்த அமைப்பு எப்படி வச்சிருக்காங்க, அந்த கட்டமைப்பு, எலெக்ஷன் கமிஷன் யாரு அங்க மதிச்சிட்டு இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க வந்து சுதந்திரமாக வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற எலெக்ஷன் கமிஷனையே இவங்க வந்து தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு இவங்களுடைய சட்டத்தையும் இவங்களுடைய இதையும் வந்து நிலைநாட்டி வச்சிருக்காங்க. அது ஒரு பக்கத்துல இருக்கு. எலெக்ஷன் இல்லாட்டா எலெக்ஷன் கமிஷனர் கூப்பிட்டு ஒரு நல்ல வரசு வரசன் வரசி, என்னையா நாங்க சொல்றதா நீ கேட்கணும், வெளியில போய் பிரஸ் மீட்டு அதுன்னு வச்சினா எங்களுக்கு சார்பாவே சொல்லு, இல்லாட்டா வந்து உன் சீட்டை காலி பண்ணிட்டு வேற யாராவது கொண்டாந்து வச்சிருவோம், அவ்வளவுதான். யார் வந்து அரசியல் சொல்லிட்டு இந்த மாதிரி அராஜக அரசியல் அட்டூழிய அரசியலுக்கு எதிராக நியாயம் நீதி நேர்மை, இந்த கலியுகத்துல அதெல்லாம் வந்து எத்தனை காசுன்னு சொல்லிட்டு கேட்கதான் வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் அப்படி இருக்கும் அரசியலுக்கு நான் அப்படியே அவங்க தப்பித்தவறி ஒரு தைரியம் வந்து அப்படி அவங்க எதிராக அந்த அரசியலுக்கு எதிராக எதிர்த்து மக்களுக்கு எது சரி, நாட்டுக்கு எது சரி, தேசத்துக்கு எது சரின்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு செய்பவர்களே என்ன பண்றாங்க, அது நீதிபதியா இருந்தாலும் சரி, எலெக்ஷன் கமிஷனா இருந்தாலும் சரி, அது ஏன் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறவங்களே எப்படி இவங்க மாத்துறாங்க இறக்குறாங்க உள்ள திணிக்கிறாங்க அந்த மாதிரி ஆயிடுது. அதனால அரசியல் வச்சதுதான் சட்டம், அரசியல் செய்யறதுதான் நியாயம். இந்த மாதிரி அராஜக அரசியல் குடியரசு என்ற பெயரில் குடியை கெடுக்கும் அரசியலாக இருக்கும் இந்த மாதிரி அரசியல், இதே வந்து ஒரு ஒரு சர்வசாதாரணமான சராசரியான ஒரு கலாச்சாரம் இதுதான். இது இந்த மாதிரி அமைப்பு இந்த சிஸ்டம் தான் வந்து சரியான சிஸ்டம். ஏன்னா இது இவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு, இவங்களோட தொழில் அதிபர்களுக்கும் இன்னும் ஜாஸ்தி சாதகமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நாட்டுல இருக்கிற எவ்வளவுக்கு எவ்வளவு நாட்டோட சொத்தெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க தான் பேர்ல எழுதிக்கிட்டு எத்தனை தலைமுறைக்கு அது நீடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க உலகம் முழுதும் வந்து எங்கெங்க அவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் ஹேவன்ஸ் இருக்கோ, தன்னுடைய வரி கட்டாததுக்கு என்னென்ன வழிகள் என்னென்ன சுரங்கங்கள்லாம் இருக்கோ அந்த சுரங்கத்துல போய் பதிச்சு வச்சிடுறாங்க. அதனால தொழில் அதிபர்களுக்கு இந்த மாதிரி அரசியல் தான் வேணும். அவங்க அதனாலதானே அவங்க காசு செலவழிச்சு இந்த மாதிரி அரசியல்ல அவங்க முதலீடு போடுறதே அதனாலதான். அதனால இப்படி இருக்கும்போது இந்த தலைமுறைகள் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா அவங்க வந்து நினைக்கிறாங்க இந்த நாட்டுல நம்மளுக்கு என்னையா இருக்கு, நம்ம படிச்சோம், நம்ம டிகிரி எல்லாம் வாங்கிருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம என்ன பிரயோஜனமா இருக்கு, சரி வெளிநாட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு படிச்சு டிகிரி வாங்கினவங்க அவங்க இன்ஜினியரா இருந்தாலும் சரி டாக்டரா இருந்தாலும் சரி எந்த தொழில் பண்ணினாலும் சரி இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த இந்த மாதிரி நிலவரம் நிலைமை வந்து சமாளிக்க முடியாததுனால அது அவங்களுக்கு அப்பாற்பட்டதுனால அவங்க வந்து முதல் முயற்சி என்ன நடக்குதுன்னா எங்க எப்படி நம்ம வந்து இந்த நாட்டை விட்டு வெளியில போகலாம், இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனா நம்மளுக்கு ஒருவேளை நம்மளுடைய இதுக்கு தகுந்தாப்புல படிப்புக்கு தகுந்தாப்புல தொழில் பார்க்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்சாலுமே நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வெளிநாடுல இருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலவரத்தையும் உருவாக்குகிறது இந்த மாதிரி அரசியல். அதனால இந்த தலைமுறைக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த இளைஞர் சமுதாயம், இளைய தலைமுறை இந்த மாதிரி இருக்கிற அரசியலை எதிர்த்து எப்படி நம்ம ஒரு புது கட்டமைப்பு, புது அரசியல் எப்படி நடத்தலாம், எப்படி நடத்த முடியும் சொன்னா, இந்த மாதிரி இருக்கிற இப்ப எதது இது 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 இதன் மூல காரணமோ, அதாவது தொழிலதிபர்களின் ஆதிக்கம், சினிமா துறையில் இருக்கும் பிரபலங்கள் அரசியலுக்கு வந்து இவர்களோட கூட்டணி சேர்ந்து கொண்டு, அதாவது உள்ள இருக்கிற கட்சிகளும் சரி, அது மாநில கட்சியா இருந்தாலும் சரி, மத்திய அரசு கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதோட அயல்நாட்டில் அவங்களுடைய ஆதிக்கம் நிறையவே இருக்கு, அத மறுக்கவே முடியாது. அது யாரை வச்சு அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், அது கன்ஸ்பிரசி சதி அதெல்லாம் வந்து சும்மா வந்து பிரச்சாரம், கன்ஸ்பிரசி சதி இல்லாம அரசியல் நடந்ததே கிடையாது, நடக்கவும் முடியாது. அதான் ஜூலியஸ் சீசர் காலத்துல இருந்தே இருக்கு. ஜூலியஸ் சீசரே வந்து புரூட்டஸ்ன்ற அவன் வந்து சதி வச்சுதான் கொலை பண்ணினாப்ல, அசாசினேட் பண்ணினாப்ல ஜூலியஸ் சீசர். அதனாலதான் அந்த பெயர் புரூட்டஸ், புரூட்னா ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு இரக்கமற்ற செயலுக்கு புரூட்டுன்னு அர்த்தம் ஆங்கிலத்துல. அவனோட பேர்ல இருந்தான் வந்தது, ஏன்னா அவன் அந்த மாதிரி பண்ணினான், துரோகம் பண்ணினான் ஜூலியஸ் சீசருக்கு. அதனால அரசியல் ஆரம்பித்த காலம் அந்த எத்தனை காலத்துக்கு முன்னாடி போனாலுமே அரசியல் சொன்னா வந்து சதி இருக்கத்தான் செய்யுது. சதி இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் சதி இல்லை. அப்புறம் அந்த சதியையும் வந்து யாருக்கு அவங்க துர்கதி ஆக்கணும்னு சொல்றது அவங்க அதுலயும் அவங்க கைவசப்பட்ட தேர்ந்தவர்கள். அதனால வந்து சதிதான் வந்து துர்கதியா மாறுகிறது பெரும்பாலுமே. அதே மாதிரிதான் ஜேஎஃப்கே, ஜான் எஃப் கென்னடியோட அசாசினேஷனும் சதி வச்சுதான் ஆச்சு. அதனால வந்து சதி இல்லாமல் இந்த துர்கதியும் நடக்கிறது இல்லை, சதிதான் வந்து துர்கதியை முன்பற்றுவது. அப்புறம் சதி ஆரம்பம் ஆகி துர்கதி பின் வாங்குகிறது, அதாவது பின்னால் வந்து துர்கதியாக மாறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தலைமுறையை எப்படி நம்ம கட்டுப்படுத்தியே வைக்கணும், கட்டுப்பாட்டிலே வைக்கணும், அதுதான் இந்த வெளியில இருக்கிற சதி கூட்டத்தோட முக்கியமான அவங்களுடைய கோரிக்கை. அவங்களுடைய இதை வந்து இந்த இளைஞர் சமுதாயம், இந்த இளைய தலைமுறை அவங்கள ஒண்ணு வந்து பிரெயின் வாஷ் பண்ணு, அதாவது அவங்களுடைய நினைப்பு, அவங்களுடைய சுய அறிவு, அது எல்லாத்தையும் வந்து ஒரு வகையில வந்து இது அவங்களால தானே தானாகவே எதுவும் நினைப்பதற்கோ இல்லாட்டினா செய்வதற்கோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி திடம் அதெல்லாம் வராதபடிக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கணும். அதனாலதான் இந்த 24/7 ப்ராட்காஸ்டிங், அது இந்த நிகழ்ச்சிகள் 24/7 அவங்க சொல்றதே கேட்டு 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 அது அப்படியே தன்னுடைய தனக்காக எதுவும் செய்ய முடியுமான்ற அந்த சுய சக்தியவே இழந்து விடுகிற நிலைமை ஆயிடுச்சு. எல்லாமே அங்க எப்படி கால்குலேட்டர் எப்ப வந்ததோ, கால்குலேட்டர் வந்ததுல இருந்து மனசுல வந்து இது எந்த கணக்கையும் எழுதல வந்து ஒரு காலத்துல வந்து 30-ஐயும் 15-ஐயும் கூட்டினா எவ்வளவுப்பா அப்படின்னு சொன்னா 45ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடியில ஒரு கணத்துல சொல்ல வேண்டிய விடைய வந்து கால்குலேட்டர்ல போட்டு பாக்குற அளவுக்கு அந்த மாதிரி இது ஏற்படுத்தியாச்சு. அதாவது நான் சாதனம் வந்து குறைவுன்னு சொல்லல, ஆனா அந்த சாதனமே அவங்களுடைய வாழ்க்கையின் துணை. அதை விட்டால் வந்து அவங்களால சிந்திப்பதற்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திசையில கொண்டு போற அரசியலும் இருக்கு. அதனாலதான் வந்து சுய அறிவுன்னு சொல்லிட்டா வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து சுய அறிவா, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நாங்க சொல்றதே வந்து நீங்க வந்து அதான் வந்து இது நிராகரிக்க தகாத, அதை எந்த வகையிலும் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதாவது நாங்க வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ணவே முடியாது, அதுதான் நாங்க ஏற்றுக்கொள்வோம், அதை நாங்கள் வந்து முழுமையாக அது சரியோ தப்போ அதைத்தான் நாங்க வந்து ஏற்றுக்கொள்வோம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமையையும் கொண்டு வந்தாச்சு இந்த இப்ப இருக்கிற நிலைமை. அதனாலதான் இந்த ஏஐ ஏஐன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இந்த வந்த பிரச்சாரமே, ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியலையா? ஐன்ஸ்டைன் இருந்தப்ப அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாதோ? இவங்களுடைய ஸ்டீவன் ஹாக்கிங் இருந்தப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாதா? ஸ்டீவன் ஹாக்கிங், இது ஐன்ஸ்டைன் எல்லாம் அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க ஃபாதர் ஆஃப் சயின்ஸ். ஸ்டீவன் ஹாக்கிங்னா இவ அவரை மாதிரி ஒரு இது அறிவு அறிவு ஜீவி இந்த லோகத்துல என்ன இந்த பிரம்மாண்டத்திலே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்களே. தன்னுடைய இனம் தன்னுடைய நிறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த மாதிரி இதுல வச்சு அது ஆண்டாண்டு காலம் எத்தனை நூற்றாண்டு காலம் ஆனாலும் அப்படிதான் நாங்க அதை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆணி அழுத்தமா எப்படி நம்ம செவத்துல அடிக்கிறோமோ அந்த மாதிரி அடிச்சு இவங்களோட நினைவுல இது இப்படியே இருக்கணும். அப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது இல்ல, அவங்களோட அப்படியே சுய அறிவு அவங்களோட இதுதான் வந்தது. இப்பதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு இவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அதைத்தான் நான் சொல்றேன் வந்து இந்த மாதிரி ஒரு சதி கூட்டம், இந்த மாதிரி ஒரு அரசியல் நடத்தும் இந்த கூட்டத்திற்கு இந்த உலக சமுதாயத்தையும் உலக சிந்திக்கும் அந்த தன்மையவே தன் கைவசம் துல வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன சிந்திக்கிறோமோ, நாங்கள் என்ன உங்களுக்கு எங்களுடைய சிந்திப்பில் எது வருதோ அதைத்தான் நாங்கள் உங்களிடம் வந்து கொடுப்போம். அதே நீங்க வந்து பின்பற்றுங்கள். உங்களுடைய சுய அறிவால் எதையும் செய்யறதுக்கு துணிச்சல் வரக்கூடாது. அது அந்த மாதிரி செயல் வந்து நாங்க அதை வந்து நாங்க வேலிடேட் பண்ண மாட்டோம். அதாவது அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை நிராகரிக்க தான் செய்வோமோ இல்லையா? அதை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிடுவோம், அவ்வளவுதான். ஏனோ சோ அதனால இதை வந்து எங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க பின்பற்றுங்கள். அதுதான் வந்து சரி சரி சரிபடியாகும், இல்லாவிட்டால் நாங்க வந்து அதை மறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு திண்ணக்கமான அந்த இது சதி, இது சதி, அந்த இந்த சதியைத்தான் வந்து இவர்கள் இப்ப நியாயமாக்கி விட்டார்கள். அதை வந்து இந்த நிலவரமாக்கி விட்டார்கள். அப்புறம் அதனால இந்த தலைமுறைன்னு சொல்லிட்டு சொல்லும் போது எப்படி இந்த தலைமுறை இதை சரிப்படுத்த முடியும்? அதனாலதான் நீங்க சொல்ல போனா ஹாங்காங்ல எதுக்காக வந்து டெமோக்ரஸிக்காக அந்த இளைஞர்கள் அது அங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஸ்கூல் கிட்ஸ், ஹை ஸ்கூல்ல இருந்தே. ஏன்னா அவங்களுக்கு ஏக்கம் இருக்கு, ஐயோ நம்மளுடைய எதிர்காலம் இப்படி இல்ல மாட்டிக்கிட்டு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஸ்கூல் கிட்ஸ்ல இருந்து காலேஜ் இதுல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கதான் அந்த ப்ரோ டெமோக்ரஸி மூவ்மெண்டே வந்து அந்த இத ப்ரோ டெமோக்ரஸி மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது அதுல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறது, அதுல வந்து அவங்க இது திண்டாடிட்டு இருக்கிறது யாரு? அந்த இளைஞர்கள் அவங்களை எல்லாத்தையும் சிறைச்சாலை வச்சு அவங்களை எல்லாத்தையும் அவங்க மூச்சை அடக்கி அவங்க வாயை மூடி நீ என்ன கேக்குறது உனக்கு உரிமையே அது இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் எங்கெங்க அனுப்பணுமோ அங்கெங்கெல்லாம் அனுப்பிச்சாச்சு அந்த மாதிரி. சோ அது அதனால ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து இந்த இந்த உலகத்தில் அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உரிமைன்னு சொல்லிட்டு இல்லாம போயிடுதுன்னா அதையும் அதுவும் அரசியல் கிட்ட இருந்து அனுமதி வாங்கிதான் அவன் தண்ணி குடிக்கிறதுல இருந்து மூச்சு வாங்குறதுல இருந்து எங்க எங்க போகணுமா அங்க போகணுமான்னு சொல்லிட்டு எதுவும் தன்னுடைய வாழ்க்கைக்காக எது இருக்கோ அது வந்து ஒரு சுதந்திரம் சொல்லிட்டு சொன்னது இயற்கையால் படைத்த ஒரு பறவை மிருகங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட மனிதனுக்கு இல்லாமல் போய்விட்டது இந்த அரசியலினால். இதை நான் என் அனுபவத்தின் மூலம் சொல்கிறேன். அதனால ஒரு பறவைக்கு கூட இறைவன் இந்த மாதிரி கட்டுப்பாடு எல்லாம் பண்ணலாம். இறைவன் வந்து இயற்கை மூலமாக படைத்த அனைத்து எந்த இதா இருந்தாலும் சரி, பறவைகளோ பட்சிகளோ பிராணிகளோ மனிதர்களோ அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் உனக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, உனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு. காத்து வாங்க போகணும்னா காத்து வாங்க போ, கடற்கரைக்கு போகணுமா கடற்கரையில போ, உனக்காக சமுத்திரம் இருக்கு, உனக்காக வந்து இது நல்ல காடு செடிகள்ல வந்து காற்று வருகிறது அந்த காற்றை நீ அனுபவின்னு சொல்லிட்டு இயற்கை மூலம் கடவுள் வந்து கொடுத்த சலுகை இது. பாரபட்சம் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் கடவுள் வந்து இந்த எல்லா பறவைகள்ல இருந்து மனிதர்ல இருந்து மிருகங்கள் கூட இருக்கு. ஆனா இந்த ஆட்சி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இந்த சதி கூட்டம், எஸ் நான் அத திரும்ப திரும்ப சொல்லு, இந்த சதி கூட்டம் அயல்நாட்டுல இருக்கிற உலகத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்டி படைப்போம் இருக்கிறேன், அந்த சதி கூட்டம் அவர்கள் இந்த மாதிரி இருக்கிற யார் யார் அவங்களுடைய பதவி ஆசை, புகழ் ஆசை, பண ஆசைன்னு சொல்லிட்டு பித்தா அலைகிறவர்களை இவர்கள் கைவசம் வச்சுக்கிறது. அவங்கதானே இவங்களுக்கு ஆமாசாமி ஆகிறதுக்கு ரொம்ப ரெடி, எப்பவுமே தயாரா இருக்காங்க. அதனால அவங்க வந்து ரொம்ப, அவங்கதான் இவங்களுக்கு சரியான கூட்டணின்னு சொல்லிட்டு ஆகிவிட்டது. எது எப்படியோ அதோடதான் போய் சேரும், சாக்கடை சாக்கடையோட சேரும்னு சொன்ன மாதிரி அது அந்த மாதிரி இவங்க வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். உனக்கு புகழ் ஆசை, உனக்கு பதவி ஆசை, உனக்கு பண ஆசை இதெல்லாம் இருக்கா, எல்லாம் நாங்க கொடுக்கறோம், நீங்க வா, நான் சொல்றது நீ செய், எங்களை வந்து நீ வந்து எப்பவுமே இது பண்ணு, ஆதரவு பண்ணி எங்களுக்கு வந்து இதா எங்களுடைய சார்பில் நீ வந்து இது பண்ணுவ, ஆனா நடிப்ப நாங்க சொன்ன மாதிரி அங்க வெளியில போய் நடி மக்கள்கிட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு திட்டம். அதுதான் வந்து அதைத்தான் இவங்க வந்து நடத்தி வருகிறார்கள், அதுல சந்தேகம் இல்லை. பார்ப்பவர்களுக்கு தன் கண்கள் மாத்திரம் இல்ல, தன்னுடைய மூளையையும் தன்னுடைய அறிவையும் அவர்கள் வந்து பயன்படுத்தி அதை பார்த்தால் அவர்களுக்கு தத்ரூபமாக தெரியும் யார் என்ன மாதிரி நாடகம் ஆடுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் அதனால இங்க வந்து உங்களுக்கு இளைய தலைமுறைன்னு சொல்லிட்டு வந்தா அவங்களோட நிலைமை, அதுவும் சாதாரண குடும்பத்தில் இருந்து வரும் இளைஞர்கள், பொதுமக்களாக இருப்பவர்கள், அவர்களுக்கு வந்து இந்த இது இப்ப இருக்கும் அரசியல், இப்ப இருக்கும் நிலவரம் அவர்களை வந்து இன்னும் வந்து கடினமான கொடுமையான கொடூரமான நிலைமையில் தான் எடுத்து செல்கிறது. இப்ப நான் உதாரணம் கொடுத்தேன், ஹாங்காங் டெமோக்ரஸி, ப்ரோ டெமோக்ரஸி மூவ்மெண்ட் வந்து ஒரு சின்ன உதாரணம். அந்த மாதிரி எத்தனையோ தேசங்கள்ல எத்தனையோ இதுல வந்து ஜனங்கள் தன்னுடைய ஒரு சாதாரண சுய உரிமைக்காக இவங்கள்ட்ட வந்து மன்றாடுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள், அந்த மாதிரி இருக்கிற நிலைமை அரசியல் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தி ஆட்சி நடத்தணும், வந்து இவங்களை மக்களை கட்டுப்படுத்தி அவங்களை எல்லாத்தையும் கை கீழே இல்லாட்டா கால் கீழே வச்சு, கைக்குள்ள வச்சு இல்லாட்டா கால் கீழே வச்சு அவங்களை வந்து ஆதிக்கம் செலுத்தி நீ பண்ணு, அப்பதான் வந்து நம்மளுடைய ஆதிக்கம் எப்பவுமே நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து தான் இத வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை பாக்குறதுக்கு ஒன்னும் எல்லாமே சரியா தான் இருக்கும், எல்லாமே எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலையே, நாங்களாம் நல்லா தான் இருக்கோம், ஜாலியா இருக்கோம், நாங்க வந்து பப்புக்கு போறோம், நாங்க வந்து நைட் கிளப்புக்கு போறோம், நாங்க வந்து தீபாவளி கொண்டாடுறோம், நாங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், எங்களுக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்னும் தெரியாம இருக்கலாம். ஆனா இவங்க வந்து என்ன நினைக்கணும்னா இவங்களுடைய வாழ்க்கை மாத்திரம்தான் அவங்க நினைக்கிறாங்க, மத்தவங்களை யா எத்தனையோ பேரு அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்களால என்ன எதுவும் பண்ண முடியல. நான் இப்ப இன்னொரு உதாரணம் சொன்ன, இந்தியாலே அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாப்ல, அதுவும் யாரு டார்கெட் பண்ணி கொண்டு வந்தாங்க, முஸ்லிம் பாப்புலேஷனை டார்கெட் பண்ணினாங்க, இந்த பிஜேபி மத்திய அரசு அவங்க எல்லாத்தையும் அதுக்காகத்தான் அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அவங்க எதுக்காக அவங்க எல்லாத்தையும் வந்து சிட்டிசன்ஷிப்ப வந்து அவங்களை துறக்க அவங்கள்ட்ட இருந்து பறித்து அவங்கள வந்து இந்தியாவிலே அவங்கள வந்து அகதிகளாக மாற்ற வேண்டும் என்று, அகதிகளாக மாற்றினால் வந்து மற்ற நாடுக்கு நீங்க போங்க, அவங்கதான் ஓப்பனாவே தானே நேராவே ஓப்பனாவே தான் பிரச்சாரம் பண்ணினாங்க பிஜேபி, அவங்களும் மறைக்கல. இந்த மாதிரி சொன்னாங்க, ஏன் இந்த சுப்பிரமணியம் சுவாமி அவரு என்ன சொன்னாரு, பிஜேபி மெம்பர் அவர் வந்து வெளிப்படை இப்ப ரொம்ப மும்மரமா பிஜேபியில இல்லாம இருந்தாலுமே பிஜேபி வந்து அவரையும் வந்து ஒரு தொலைபேசியாக, ஐ மீன் பிரச்சார கருவியாகத்தான் இருக்கிறார் அவர், சாதனமாக. அப்படி இருக்கும்போது அவரும் சொன்னாரு, ஏன் வந்து அவங்களுக்குலாம் வந்து 50 தேசம் இருக்கு வெளியில, இந்த உலகத்திலே பார்க்க போனா 50-56 முஸ்லிம் தேசங்கள் இருக்கு, அங்க அவங்க போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேசா சொன்னார் அவரு. சர்வசாதாரணமும் அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு அவங்களுடைய தேசத்தோட கதவை திறந்து வாங்க உங்கள்ட்ட இருந்து இது அங்க இருந்து உங்களுக்கு இது கொடுத்துட்டாங்களா, இங்க வந்து உட்கார்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறாப்ல, இவங்க வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இது இவங்களோட தகராறு பண்றாப்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒரு இத காட்சி நிகழ்ச்சியும் இவங்க எல்லாம் இது பண்ணினாங்க. அதனாலதான் சொல்றேன் வந்து, அது எந்த மதமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இவங்க இந்த மதத்தோட பண்றாங்க இவங்க நாட்டுல, அவங்க இதை யோசிச்சாங்களா எவ்வளவு ஹிந்து பாப்புலேஷன் இந்தியன்ஸ் பீகார்ல இருந்தோ இல்லாட்டினா இது சவுத் இந்தியால இருந்தோ, அது கேரளாவா இருக்கட்டும் இல்லாட்டினா ஆந்திராவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும், சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு எடுத்தா அது இல்லாட்டினா இது வடக்குலன்னு பார்த்தா எத்தனை மாநிலங்கள், இந்தியாவோட மாநிலங்கள் பிரதேசங்கள்ல இருந்தே மத்த நாட்டுக்கு போய் அவங்க வேலை பார்க்கல. அது முஸ்லீம் நாட்டுன்னு சொன்னா வந்து மிடில் ஈஸ்ட்ல எவ்வளவு பேர் மிடில் ஈஸ்ட்ல இந்தியன்ஸ் வந்து போய் வேலை பார்த்துட்டு காசு சம்பாதிச்சுட்டு அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக அனுப்புறாங்க. அதுதான் வந்து இந்தியாவோட அரசுக்கு, மத்திய அரசுக்கு வந்து முக்கால் 3% ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வரதே வந்து என்ஆர்ஐஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்களுடைய உழைப்பு. வெளிநாட்டுல போய் அவங்க உழைச்சு தன்னுடைய குடும்பங்களுக்கு, இந்தியாவில இருக்கிற குடும்பங்களுக்கு அனுப்புற பணம் இருக்கு, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவோட ட்ரெஷரியில வரதே வந்து இவர்களால் தான். இவங்க இவங்க இந்த மாதிரி ஒரு மதத்தோட அந்த மாதிரி வேறுபாடு பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சிக்கல் ஆரம்பிச்சு அவங்கள வந்து ஒரு அவங்களுடைய பிரஜையவே வந்து மறுத்து அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பையும் அபகரித்து அவங்கள வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஒதுக்கி வச்சா, அப்ப அவன் பண்ண மாட்டானா, நீ எங்களுடைய முஸ்லிம் இத வந்து அந்த மாதிரி பண்ற, சரி உன்னோட இந்தியன்ஸ் பாப்புலேஷன் இருக்குல்ல இங்க, அப்ப நாங்களும் அதே மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவங்கதான் இது இதோடைய வழிகாட்டியா இருக்காங்க. ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பண்ணினா அவங்க அந்த மாதிரி தான் பதிலுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பன்னாட்டினாலும் அங்க இருக்கிற அவங்களுடைய மக்கள், அந்த ஜனங்கள் சொல்லுங்க, என்னடா நம்ம மதத்துல இருக்கிறவங்க, நம்ம மதத்தை சார்ந்தவங்க சேர்ந்தவங்களை பத்தி அந்த மாதிரிலாம் பண்றான், நீ ஒன்னும் சொல்லாம இருக்க, எதுக்காக நீ சும்மா இருக்க, நாங்க இருக்க இவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கணும், நாங்க வேலை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுத்து இவங்களை எல்லாத்தையும் போக வச்சாங்கன்னா என்ன என்ன பண்றது? இந்த மாதிரிதான் அரசியல் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு அனாவசிய பிரச்சனைகள் துன்பங்கள் அவங்களுடைய இந்த மத அரசியல் இன அரசியல் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு கண்ணாபின்னான் தன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார்றதுக்காக இவங்க செய்யற அட்டகாசம் அட்டூழியம்லாம் எப்படி ஒரு சாதாரண மக்களை, அது எந்த மதமா இருந்தாலும் சரி, ஒரு மதத்தோட நீ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அவனுடைய மதத்தோட சேர்ந்த மற்ற நாடுகள் வெளியில இருக்கிறவங்க அதே மாதிரி பண்ணுவான். அதை நீ தட்டி கேட்க முடியாது, ஏன்னா நீ தான் ஆரம்பிச்ச அந்த பிரச்சனைய. இதுக்கு காரணம் நீயா தான் இருக்க. நீ இருக்கும் போது அவன் சொல்லுவான், முதல்ல நீ சரி பண்ணு, அப்ப நான் சரி பண்றேன் அப்படின்ட்டு. எங்கிருந்து இந்த மூல காரணமும் சொல்லுவாங்கல்ல, எங்கிருந்து இது தண்ணி இது ஒழுகி வருது, அது எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அதை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா, அதை தேடி பார்த்தா அது வந்து எங்க போய் சேர்க்கிறது, எங்க மூல காரணமும் அங்க போய் நிறுத்தும். இங்க வந்து அந்த மாதிரிதான் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல வந்து அந்த அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை நாங்க பறிக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம், அது ஒரு இது பண்ணி இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணணும்? அதான் சொல்றேன், இந்த அரசியல் வேண்டா விவாதம் வேண்டா விவகாரம் இதெல்லாம் பண்ணினா தன்னுடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய அரசியல் முட்டாள்தனத்தையும் இந்த ஒரு ஒரு காரணம் இல்லாமல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது காரணமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விட ஒரு சரியான அடிமுட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. உன்னுடைய நாட்டுல பிறந்தவர்கள் அவர்கள் எந்த மதம் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மதம் நிறம் எல்லாத்தையும் ஒத்து ஒரு ஒதுக்கி வைத்து விட்டு முதல்ல வந்து நீ பாக்கணும், இது என்னுடைய நாட்டின் பிரஜையா, இவங்க சிட்டிசனா என்னுடைய நாட்டோட, இவங்க உழைக்கிறாங்க, இவங்க டாக்ஸ் கட்டுறாங்க, இவங்க வாக்காளர்களா இருக்காங்க, இவங்களுக்கும் அதே உரிமைதான் இருக்கணும். யார் வந்து நீ வந்து உன்னுடைய சொந்தம் சுருத்துன்னு நினைக்கிறியோ அதே மாதிரின்ட்டு. ஏன்னா when it comes to public office public service அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்ததுன்னா, பொது தளம் பொது மக்கள் பொது சட்டம் அப்படின்னு வந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தனுக்கு ஒரே ஏகப்பட்ட சலுகை, இன்னொருத்தனுக்கு அப்படியே ஒட்டுமொத்தமா அவனுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை தள்ளி விடணுமோ தள்ளி விட்டு அவனை தரமட்டத்துல கீழே போடணும், இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனாலதான் வந்து இது வந்து இது குடியரசுல இப்ப ரொம்ப சகஜமா போயிடுத்து. இத வந்து அவங்க என்ன இந்த சர்வாதிகாரத்தை வந்து குடியரசுல வந்து அப்படியே அனுசரிச்சு போங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கிட்டாங்க. அதனால இளைய தலைமுறை இளைய சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் மிக மிக பெரிய தலைவலி. இத வந்து கலாச்சாரம் பாரம்பரியமாக இதை பின்பற்றினால் அந்த நாடு தேசத்தின் கதி என்ன ஆகும் சொல்லிட்டு அது வந்து சொல்லி தெரிய வேண்டாம். சொல்லி தெரிவதற்கு அவசியம் இல்லை. ஏன்னா அதுல ஏற்கனவே இருக்கு அதோட விளைவு என்னன்ட்டு அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. அதனாலதான் இப்ப இருக்கிற எந்த மதம் இனம் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க படிச்சுட்டு என்ன பண்றாங்க, முதல்ல பாக்குறது வந்து நம்ம வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க முடியுமான்ட்டு. எதுக்கும் தன்னுடைய நாட்டுல விட்டுட்டு வெளிநாட்டுக்கு எதுக்கு போக வேண்டியது? ஏன்னா வந்து உரிமைன்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாத்துக்கும் சம உரிமை கிடைக்க மாட்டேன்ல. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா அரசியல் வந்தா அந்த அரசியலே வந்து இவங்க வந்து இவங்களுக்காகவே தானே ஒதுக்கி வச்சிருக்காங்க. தொழிலதிபர்கள் அதை விட்டால் சினிமா திரையுலகம் சினிமா திரையுலகத்தில் இருக்கும் பிரபலங்கள், அப்புறம் இந்த மதவெறி பிடிச்சு அலையும் மத யானைகள் போல இருக்கிறவர்கள், இந்த மாதிரி இனவெறி மதவெறி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெறி பிடிச்சி அலையிறவங்க எல்லாத்தையும் அவங்களோட கூட்டணி செஞ்சுக்கிட்டு, அப்புறம் யார் வந்து சரி ஒரு அரசியல் சொல்லிட்டு அது ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது மக்களுக்கும் மாநிலத்துக்கு தேசத்துக்கு சேவை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி வர்றவங்களை வர விடுறாங்களா, இல்லாட்டினா அப்படியே வந்துட்டாலும் உட்கார விடுறாங்களா? ஏதாவது ஒரு நல்ல தீர்ப்பு நல்ல நேர்மையான தீர்ப்பு எடுக்கும் நீதிபதியோ இல்லாட்டினா அது யாரா இருந்தாலும் அவங்களை என்ன பண்றாங்க, உடனே டிரான்ஸ்பர் பண்ணி இல்லாட்டினா அவன் சீட்டை கிளி. இந்த மாதிரிதான் நடக்குது. அதனால இந்த மாதிரி அராஜகம் பிடித்த அகராதி அகம்பாவம் பிடித்த அரசியல் இத வந்து இது தாக்கு பிடிக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்சஸ்டெயினபிள். இது தாக்கு பிடிக்காது. இது சொன்ன எதுவும் வந்து ஒரு ரயில் வண்டி வந்து அந்த ரயில் ட்ராக்ல ஓடினாதான், அந்த தண்டவாளத்துல சரியா ஓடினாதான் அதோட சக்கரம் அந்த தண்டவாளத்துல கரெக்டா அலைன் ஆகி அது ஓடணும். அப்பதான் வந்து அந்த ரயில் வண்டி வந்து தண்டவாளத்துல இருந்து கீழே சரியாது, எதுவும் விபத்து ஆகாது. ஆனா இந்த அரசியல் என்ற ரயில் வண்டி ஒரு தண்டவாளம் வந்து எங்க அந்த அலைன்மெண்ட் இருக்கு? அலைன்மெண்ட்டே கிடையாது. அந்த சக்கரம் தண்டவாளத்துல இருந்தாதானே வந்து ரயில் வந்து முன் நோக்கி போக முடியும், ஒரு முன்னேற்றம் சொல்லி அந்த திசைக்கு போக முடியும். முன்னேற்றம் ஆனாலும் யாருக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து முன்னேற்றம் கிடையாது, அது கிடையாது. இவங்களுடைய யாரு கூட்டணியோ, இவங்களுக்கு யாரு சரி சக கூட்டணி, அவங்களுடைய சிநேகிதம் நெருக்கம் சம்பந்தம் இருக்கோ அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த முன்னேற்றம் வரணும். அதுவும் ஓஹோன் முன்னேற்றம் வரணும், மத்தவங்க எல்லாம் தரமட்டத்துல இருக்கணும். அந்த அரசியல்னாலதான் வந்து இந்த நாடு எவ்வளவு முன்னேற்றம் சொல்லிட்டு எவ்வளவு உழைத்து எவ்வளவு இது வருமானம் அதுன்னு வந்தாலும் எதுக்காக இந்த ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கு, பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கு. செல்வன் பணக்காரன் பணக்காரனாகவே போயிட்டு இருக்கான், ஏழை ஏழையாகவே கீழே உட்கார்ந்துருக்கான், நடுத்தரம் நடுத்தரவாகவே ஊஞ்சலாகி ஆடிக்கிட்டு இருக்கு. அவங்க தலையில தான் முக்காலி முனிவிசம் பாரமும் விழுகிறது இந்த நடுத்தர மிடில் கிளாஸ் மேல. அத நடுத்தர வர்க்கம் மிடில் கிளாஸ் அவங்கதான் வந்து சுமையே சுமக்கிறாங்க. ஏன்னா பணக்காரன் வரி கட்டுறது இல்ல, பணக்காரனுக்கு டாக்ஸ் கிடையாது, ஏன்னா டாக்ஸ் அவன் கட்டுறதும் இல்ல. ஏழை கட்ட முடியாது, டாக்ஸ் கட்டுறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்ல, வசதியும் இல்ல. அவனே அன்றாட ஒருவேளை சாப்பாடுக்கு பாடுபட வேண்டியதா இருக்கு, அவளு இது அதுவே திண்டாட்டமா இருக்கு. கடைசியில மாட்டிக்கிறது யாரு? இந்த நடுத்தரம் நடு நிலைமையில் இருக்கும் மிடில் கிளாஸ் அவங்கதான். பணக்காரனுக்கும் அவங்கதான் ஈடு கொடுக்கணும், ஏழைகளுக்கும் அவங்கதான் ஈடு கொடுக்கணும். அவங்க தலையில எல்லாத்தையும் சுமத்தி அவங்கள வந்து நீங்க தான் வந்து உங்களுக்கு தான் சட்டம், அவங்கதான் சட்டத்தை ஃபாலோ பண்றது. ஏழைகளுக்கு அவங்க இது குடிசையிலயும் இதுலயும் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு ஒருவேளை இது கிடைச்சாலே அது போறோம், இல்லாட்டினா அவங்களுக்கு என்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விட்டாச்சு. ஆனா பணக்காரன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சட்டமே இல்ல, சட்டகட்டத்தனமா தான் இருக்கிறது. சட்டத்தை அவங்க விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க, அது அது ஒரு பக்கம். ஆனா சட்டம் சொல்லி வந்தாங்க, அந்த மத்திய வர்க்கம் அதாவது மிடில் கிளாஸ்க்கு, அவங்களுக்கு தான் சட்டம், அவங்களுக்கு தான் வரி, அவங்களோட இதுக்கு தான், அவங்க மேலதான் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கணுமோ அவங்களுக்கு கட்டுப்பாடை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுதான் சொல்லிக்கிறது. எங்க எங்க சமுதாயத்துல யூனோ வி ஹவ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் அவர் சொசைட்டி. எங்களுடைய சமுதாயத்துல லாஸ் இருக்கு, அதாவது சட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தை யார் யார் பாக்குறா? நீங்க பாக்குறீங்களா? உங்க பணக்க செல்வந்தருக்கு மேல செல்வந்தர், இப்ப எல்லாம் பில்லியனர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது சும்மா காத்து வாங்கின இதாயிடுது, ட்ரில்லியனருக்கு போயாச்சு. ட்ரில்லியனர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு சட்டமாவது பட்டமாவது, அவங்க எல்லாத்தையும் அத பட்ட விட்டுட்டு இருக்கு உட்கார்ந்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு சட்டம் சாருவதில்லை. ஏழைகளுக்கு வந்து சட்டம்னா என்னன்னு தெரியாம அவங்க குடிசை அது இதுல உட்கார்ந்துட்டு அவங்களும் பாடா இது பட்டுட்டு இருக்காங்க அவங்களோட பாட்டுல. ஆனா சட்டம் எது இதுன்னு வந்ததுன்னா அது வரும் மத்திய வர்க்கத்துக்கு, அவங்கள போட்டு வதைக்கணும், அவங்கள்ட்ட தான் வந்து வரி வசூலிக்க முடியும். அவங்களதான் அவங்க கணவன் மனைவியாக இருந்து குடும்பமே வேலை பார்த்தாலும் அதோட இதுக்கு பற்ற இந்த விலைவாசி இல்லாட்டினா வந்து வேலை திண்டாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த இது அன்றாட போராட்டம் இருக்கே, வாழ்க்கை போராட்டம், அதுல வந்து அவங்க தவிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தும் வந்து அவங்க அவர்கள் மூலம்தான் வந்து இக்கானமி தொழில் இந்த பொருளாதார நிலைமையே வந்து தாங்கி கொண்டு இருப்பது வந்து இந்த மிடில் கிளாஸ் அவங்கதான். ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் தான் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் சொல்லி எடுத்தா, உழைப்புக்காக சொல்லிட்டு பார்த்தா அந்த மிடில் கிளாஸ் தான் வந்து உட்கார்ந்து எல்லா பல செக்டர்ஸ்ல அவங்கதான் வேலை பாக்குறாங்க. ஏழைகள் சொல்லிட்டு வந்தா ஏழைகளுக்கு என்ன என்ன ஏதாவது கூலி வேலையோ இந்த வேலையோ எது கிடைக்குதோ அவங்களுக்கு கிடைக்கிற ஊதியம் அவங்களுக்கு ரெண்டு வேலை சாப்பாடுக்கே அது போராமல் போயிருது. அதனால அவங்கள்ட்ட நீங்கள் வரி வாங்குறது. அதனால இந்த மாதிரி நிலைமையவே வச்சு வச்சு காலத்தை கடத்தி அரசியல் சொல்லிட்டு ஒரு அரசியல், இது குடியரசு, இதை சமாளிச்சு இதை அனுசரிச்சு இதை ஆதரிச்சு இத வந்து நீங்கள் இத வந்து புகழ்ந்து பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு, ஏன்னா இதுதான் குடியரசுன்னு சொல்லிட்டு அரசியல் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எதுவுமே வந்து ஒரு சரியான தரமான ஒரு பேலன்ஸோட அதோடைய இது இருக்கணும். எதையும் தாங்கிக் கொள்ளும் அந்த சக்தி, அந்த தன்மை வலிமை இல்லாமல் இருக்கும் எதுவா இருந்தாலும் வந்து அது கூடிய சீக்கிரத்தில் வந்து கலைந்துவிடும், சரிந்துவிடும், மடிந்துவிடும். அந்த மாதிரிதான் இந்த அரசியலும். அதனால இளைய தலைமுறை இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் வரணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அரசியலை நிராகரித்து அவங்களுக்கு வந்து அரசியல் சொல்லி சொன்னா யார் வந்து யார்கிட்ட வந்து சாமர்த்தியம், யார்கிட்ட வந்து நல்ல செயல்பாடு, யார் வந்து அவங்க செய்ய முடியும், அவங்களுக்கு செஞ்சு காமிச்சு அவங்க வந்து ஒரு ஒழுக்கம், நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு அது எல்லாத்தையும் வந்து அதை ஆதரித்து அதன்படி நடந்து அதை அவர்கள் உதாரணமாக இருக்கும் நபர்களை தான் அரசியல்ல வைக்கணுமே ஒழிய, மற்றபடி இந்த இப்ப நான் வர்ணித்த விவரமாக கூறின இந்த அரசியலை இன்னும் நீடிக்க வைப்பது வந்து அது எதிர்காலம் அல்ல, அது வந்து இந்த தற்காலத்திற்கே ஒரு பெரிய அது அது சங்கடமான ஒரு துன்பமான நிலைமையையும் ஒரு நிலையற்ற முடிவைத்தான் வந்து தருமை ஒளி, வேற ஒன்றும் இல்லை. அதை கூறி உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் நேரத்திற்கு நன்றி, வணக்கம். நான் பத்மினி அழகந்த், உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.